ஓம் சாந்தி. 17/6/2025. இனிமையான குழந்தைகளே, தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டுமென்றால் ஒவ்வொரு வகையிலும் பத்தியத்தை கடைபிடியுங்கள். மலராக வேண்டுமென்றால் தூய்மையான கைகளால் சமைக்கப்பட்ட சுத்தமான உணவை சாப்பிடுங்கள். கேள்வி: 21 பிறவிகள் வரை இருக்கக்கூடிய அளவிற்கு குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு என்ன பயிற்சி செய்கிறீர்கள்? பதில்: எப்பொழுதும் உடல் மற்றும் மனதளவில் ஆரோக்கியமாக இருக்கும் பயிற்சியை நீங்கள் இங்கேயே செய்கிறீர்கள். நீங்கள் ததீஜி ரிஷியை போன்று யக்ய சேவைக்கு எலும்பையும் கொடுக்க தீவிரமாக உழைக்க வேண்டும். ஆனால் ஹட்டயோகத்திற்கான விஷயம் கிடையாது. தனது சரீரத்தை பலவீனமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. நீங்கள் நினைவின் மூலம் 21 பிறவிகளுக்கு ஆரோக்கியமானவர்களாக ஆகிறீர்கள். அதற்கான பயிற்சியை இங்கிருந்தே செய்கிறீர்கள். ஓம் சாந்தி. கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் மாணவர்களின் பக்கம் பார்ப்பார். ரோஜா மலர் போன்றவர்கள் எங்கு அமர்ந்து இருக்கின்றனர், முதல் வரிசையில் யார் அமர்ந்து இருக்கின்றனர் என்று. இதுவும் மலர் தோட்டமாகும், ஆனால் வரிசைப்படியாக இருக்கவே செய்கிறது. இங்கேயே ரோஜா மலரையும் பார்க்கிறேன், கூடவே அருகில் ரத்தினங்களையும் பார்க்கிறேன். சில நேரங்களில் எருக்கம் மலர்களையும் பார்க்கிறேன். தோட்டக்காரன் பார்க்க வேண்டியிருக்கிறது அல்லவா? அந்த தோட்டக்காரனை தான் வந்து இந்த முட்கள் நிறைந்த காட்டை அழித்து மலர்களுக்கான விதையை தெளியுங்கள் என்று அழைக்கின்றனர். முட்களுக்கு எவ்வாறு மலராவதற்கான நாற்று நடப்படுகிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் நடைமுறையில் அறிவீர்கள். உங்களிலும் மிக சிலர் மட்டுமே இந்த விஷயங்களை பற்றி சிந்தனை செய்கிறார்கள். அவர் தோட்டக்காரனாகவும் இருக்கிறார், படகோட்டியாகவும் இருக்கிறார், அனைவரையும் அழைத்து செல்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். மலர்களை பார்த்து தந்தையும் மகிழ்ச்சி அடைகிறார். நாம் முள்ளிலிருந்து மலராக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்திருக்கிறீர்கள். பாருங்கள், இந்த ஞானம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. இதை புரிந்து கொள்வதற்கும் மிக உயர்ந்த கூர்மையான புத்தி தேவைப்படுகிறது. இவர் கலியுக நரகவாசிகளாக இருக்கிறார்கள், நீங்கள் சொர்க்கவாசிகளாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். துறவிகள் வீட்டை விட்டு சென்று விடுகிறார்கள், நீங்கள் சென்றுவிடக்கூடாது. சில வீடுகளில் ஒரு முள் இருக்கிறது என்றால் ஒரு மலரும் இருக்கிறது. பாபாவிடம் சிலர் கேட்கின்றனர், பாபா குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாமா? நன்றாக செய்யுங்கள் என்று பாபா கூறுவார். வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள், கவனமாக இருங்கள். இதை கேட்கின்றனர் என்றால் இதன் மூலம் தைரியம் இல்லை என்பது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக நன்றாக செய்யுங்கள் என்று பாபாவும் கூறிவிடுகிறார். நாம் நோயாளிகளாக இருக்கிறோம் என்று கூறுகின்றனர். பிறகு மருமகள் வருவார், அவரது கைகளினால் சமைத்த உணவை சாப்பிட வேண்டியிருக்கும். பாபா கூறுவார், நன்றாக சாப்பிடுங்கள். வேண்டாம் என்று கூறுவாரா என்ன? சாப்பிட்டே ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. ஏனென்றால் பற்றுதல் இருக்கிறது அல்லவா? வீட்டில் மருமகள் வந்துவிட்டால் கேட்கவே கேட்காதீர்கள், தேவி வந்துவிட்டதாக நினைக்கிறார்கள். அந்த அளவிற்கு மகிழ்ச்சியாகி விடுகின்றனர். இப்பொழுது இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் மலராக ஆக வேண்டும் என்றால் தூய்மையான கைகளால் சமைக்கப்பட்ட உணவை தான் சாப்பிட வேண்டும். அதற்கான ஏற்பாடும் செய்ய வேண்டும். அதற்கு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. தந்தை புரிய வைக்கிறார், நீங்கள் தேவதைகளாக ஆகப் போகிறீர்கள். இதற்கு இந்த பத்தியம் தேவை. எந்த அளவு அதிகமாக பத்தியத்தை கடைபிடிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு நன்மை ஏற்படும். அதிகம் பத்தியத்தை கடைபிடிப்பதற்கு சிறிது உழைப்பும் ஏற்படுகிறது. பிரயாணத்தின் பொழுது பசி ஏற்படும், கைகளில் உணவு கொண்டு செல்லுங்கள், சில அசௌகரியங்கள் ஏற்படும். வேறு வழி இல்லை என்றாலும் நிலையத்தில் 2 ரொட்டி வாங்கி சாப்பிடுங்கள். தந்தையை நினைவு செய்தால் போதுமானது. இதுதான் யோக பலம் என்று கூறப்படுகிறது. இதில் ஹட்டயோகத்திற்கான விஷயம் எதுவும் இல்லை. ஷரீரத்தை பலவீனமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. ததீஜி ரிஷியை போல எலும்பையும் கொடுக்க வேண்டும். இதில் ஹட்டயோகத்தின் விஷயம் இல்லை. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். ஷரீரத்தை முற்றிலும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நினைவின் மூலம் 21 பிறவிகளுக்கு ஆரோக்கியமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த பயிற்சியை இங்கேதான் செய்ய வேண்டும். இதற்கு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது என்று பாபா புரிய வைக்கிறார். ஏதாவது பெரிய விஷயமாக இருக்கிறது, குழப்பமாக இருக்கிறது என்றால் கேட்கலாம். சிறு சிறு விஷயங்களை பாபாவிடம் கேட்கும் பொழுது எவ்வளவு நேரம் வீணாகி விடுகிறது. பெரிய மனிதர்கள் மிக குறைவாக பேசுவார்கள். சிவ பாபா சத்கதியின் வள்ளல் என்று கூறப்படுகிறார். ராவணனை சத்கதியின் வள்ளல் என்று கூறுவது கிடையாது. ஒருவேளை அவ்வாறு இருந்தால் பிறகு ஏன் எரிக்கிறார்கள்? ராவணன் மிகவும் பிரபலமாக இருக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். ராவணனிடத்தில் அதிக சக்திகள் இருக்கலாம், ஆனால் எதிரி அல்லவா? அரை கல்பம் ராவணராஜ்யம் நடைபெறுகிறது. ஆனால் எப்பொழுதாவது புகழ் பாடப்பட்டிருக்கிறதா? எதுவும் கிடையாது. 5 விகாரங்கள் தான் ராவணன் என்று கூறப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். சாது சந்நியாசிகள் தூய்மையாக ஆகின்றனர் என்றால் அவர்களுக்கு மகிமை செய்கின்றனர் அல்லவா? இந்த சமயத்தில் மனிதர்கள் அனைவரும் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். யார் வேண்டுமென்றாலும் வரட்டும், பெரிய மனிதர்கள் வருவதாக வைத்துக் கொள்ளுங்கள். பாபாவை சந்திக்க வேண்டும் என்று கூறுவார். பாபா அவரிடம் என்ன கேட்பார்? ராமராஜ்யம் மற்றும் ராவணராஜ்யம், மனிதன் மற்றும் தேவதை என்று எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று அவரிடம் கேட்பார். இந்த நேரத்தில் மனிதர்களின் ராஜ்யமா அல்லது தேவதைகளின் ராஜ்யமா? மனிதர்கள் என்று கூறப்படுபவர்கள் யார்? தேவதைகள் என்று கூறப்படுபவர்கள் யார்? எந்த ராஜ்யத்தில் தேவதைகள் வாழ்ந்தனர்? தேவதைகள் சத்தியுகத்தில் இருப்பர். ராஜா ராணி போன்று பிரஜைகள் சுகமாக இருப்பார்கள். இது புது உலகமா அல்லது பழைய உலகமா என்று நீங்கள் கேட்க முடியும். சத்தியுகத்தில் யாருடைய ராஜ்யம் இருந்தது? இப்பொழுது யாருடைய ராஜ்யமாக இருக்கிறது? சிலைகள் எதிரில் இருக்கிறது. பக்தி என்றால் என்ன? ஞானம் என்றால் என்ன? இதை தந்தைதான் வந்து புரிய வைக்கிறார். பாபா தாரணை ஏற்படுவது கிடையாது என்று எந்த குழந்தைகள் கூறுகிறார்களோ அவர்களிடம் தந்தை மற்றும் ஆஸ்தி என்பது எளிதானது அல்லவா என்று கேட்கின்றார். அல்லாவாகிய தந்தை கூறுகிறார், தந்தையாகிய என்னை நினைவு செய்தால் ஆஸ்தி கிடைத்துவிடும். பாரதத்தில் சிவ ஜெயந்தியும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் எப்பொழுது பாபாவிற்கு பாரதத்திற்கு வந்து சொர்க்கமாக ஆக்கினார்? பாரதம் சொர்க்கமாக இருந்தது என்பதை அறியவில்லை, மறந்துவிட்டனர். நாம் தான் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக இருந்தோம் என்பதை நாம் அறியாமல் இருந்தோம் என்று நீங்கள் கூறுவீர்கள். இப்பொழுது தந்தையின் மூலம் நாம் மீண்டும் தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். புரிய வைக்கக்கூடியவன் நான் தான். வினாடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டிருக்கிறது, ஆனால் இதன் பொருளையும் புரிந்து கொள்வது கிடையாது. வினாடியில் நீங்கள் சொர்க்கத்தின் தேவதைகளாக ஆகிறீர்கள் அல்லவா? இதை இந்திர சபை என்றும் கூறுகிறோம். ஆனால் அவர்கள் மழை பொழிகின்ற கடவுளாக இந்திரனை நினைக்கின்றனர். மழைக்காக ஒரு கடவுளுக்கு என்று சபை இருக்குமா என்ன? இந்திரலோகம் இந்திர சபை என்று எதை கூறுகின்றனர்? இப்பொழுது மீண்டும் இந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். படிப்பு அல்லவா? சட்டப்படிப்பு படிக்கிறார்கள் என்றால் நாளை நான் வக்கீலாவேன் என்று நினைக்கின்றனர். நீங்கள் இன்று படிக்கிறீர்கள், நாளை ஷரீரத்தை விடுத்து ராஜ்ய குடும்பத்தில் பிறப்பீர்கள். நீங்கள் எதிர்காலத்திற்கான பிராப்தியை அடைகிறீர்கள். இங்கு படித்துவிட்டு செல்வீர்கள். பிறகு நமது பிறப்பு சத்தியுகத்தில் இருக்கும் இளவரசன் இளவரசியாவதுதான் லட்சியமாகும். ராஜயோகம் அல்லவா? பாபா, எனது புத்தி திறக்கப்படுவது கிடையாது என்று சிலர் கூறுகின்றனர். உங்களது அதிர்ஷ்டம் இவ்வாறு இருக்கிறது, நாடகத்தில் பாகம் இவ்வாறு இருக்கிறது, இதை பாபா எப்படி மாற்ற முடியும்? சொர்க்கத்திற்கு எஜமானர் ஆவதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது, ஆனால் வரிசைப்படியாக இருக்கும் அல்லவா? அனைவரும் சக்கரவர்த்தி ஆகிவிடுவர் என்பது கிடையாது. ஈஸ்வரனிடம் சக்தி இருக்கிறது என்றால் அனைவரையும் சக்கரவர்த்திகளாக ஆக்கிவிட வேண்டும் என்று சிலர் கேட்கின்றனர். பிறகு பிரஜைகள் எங்கிருந்து வருவர்? இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. இப்பொழுது பெயரளவிற்கு மகாராஜா மகாராணி இருக்கின்றனர். பட்டமும் கொடுத்து விடுகின்றனர். லட்சம் கொடுத்து விட்டால் ராஜா ராணி என்ற பட்டம் கிடைத்து விடுகிறது. பிறகு நடத்தையும் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். நாம் ஸ்ரீமத் மூலம் நமது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அங்கு அனைவரும் அழகாக தூய்மையாக இருப்பர். இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது அல்லவா? சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுள் நீண்டதாக எழுதிய காரணத்தினால் மனிதர்கள் மறந்துவிட்டனர். இப்பொழுது நீங்கள் அசுத்தத்தில் இருந்து தூய்மையானவர்களாக ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். தேவதைகள் அசுத்தமாக இருப்பார்களா என்ன? கிருஷ்ணரை நீல நிறத்திலும் ராதையை வெள்ளையாகவும் காண்பிக்கின்றனர். இருவரும் தூய்மையானவர்களாகத்தான் இருப்பார்கள் அல்லவா? பிறகு காமசிதையில் விழுந்து இருவரும் அசுத்தமாகி விடுகிறார்கள். அங்கு அழகான உலகிற்கு எஜமானர்களாக இருந்தனர். இது அசுத்தமான உலகம். குழந்தைகளாகிய உங்களுக்குள் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். மேலும் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். பாபா, பீடி குடிப்பதை விட முடியவில்லை என்று சிலர் கேட்கிறார்கள். நல்லது, நன்றாக குடி என்று பாபா கூறுவார். கேட்கிறார் என்றால் வேறு என்ன சொல்ல முடியும்? பத்தியத்தின்படி நடக்கவில்லை என்றால் வீழ்ச்சியடைந்து விடுவீர்கள். சுயம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நாம் தேவதையாக ஆகப் போகிறோம் என்றால் நமது செயல்பாடுகள், உணவு முறைகள் எவ்வாறு இருக்க வேண்டும்? நாம் லக்ஷ்மியை நாராயணனை திருமணம் செய்து கொள்வோம் என்று அனைவரும் கூறுகிறீர்கள். அப்படிப்பட்ட குணம் இருக்கிறதா என்று தன்னிடம் கேளுங்கள். நான் பீடி குடித்தால் நாராயணன் ஆக முடியுமா? நாரதரின் கதையும் இருக்கிறது அல்லவா? ஒரே ஒருவர்தான் நாரதர் கிடையாது, அனைத்து மனிதர்களும் பக்தர்களாவர். தந்தை கூறுகிறார், தேவதையாக கூடிய குழந்தைகளே, உள்நோக்கு முகமுடையவராகி தனக்குள் உரையாடிக் கொள்ளுங்கள். நான் தேவதையாக ஆகப் போகிறேன் என்றால் எனது நடத்தை எவ்வாறு இருக்க வேண்டும்? நான் தேவதையாக போகிறேன் என்றால் மது அருந்த கூடாது, பீடி குடிக்க கூடாது, விகாரத்தில் செல்லக்கூடாது, தூய்மையற்றவர்களின் கைகளால் சமைக்கப்பட்ட உணவை சாப்பிடக்கூடாது. இல்லை என்றால் மனநிலையில் பாதிப்பை ஏற்படுத்திவிடும். இந்த விஷயங்களை தந்தை வந்து புரிய வைக்கிறார். நாடகத்தின் ரகசியங்களையும் யாரும் அறிந்து கொள்ளவில்லை. இது நாடகமாகும். அனைவரும் நடிகர்கள், ஆத்மாக்களாகிய நாம் மேலிருந்து வருகிறோம். முழு உலகிலும் உள்ள நடிகர்களும் நடிப்பை நடித்தே ஆக வேண்டும். அனைவருக்கும் அவரவர்களுக்கென்று பாகம் இருக்கிறது. எவ்வளவு நடிகர்கள் இருக்கிறார்கள், எப்படி நடிக்கிறார்கள், இது பலவிதமான தர்மங்கள் நிறைந்த மரமாகும். ஒரு மாமரத்தை பல வகையான மரம் என்று கூற முடியாது. அதில் மாம்பழம் மட்டுமே இருக்கும். இது மனித சிருஷ்டியின் மரமாகும். ஆனால் இதன் பெயர் பல வகையான தர்மங்களின் மரம். விதை ஒன்றுதான். மனிதர்களிடத்தில் எத்தனை விதமானவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். சிலர் இப்படி, சிலர் வேறு எப்படியெல்லாம் இருக்கிறார்கள். இதை தந்தை வந்து புரிய வைக்கிறார். மனிதர்கள் எதையும் அறியாமல் இருக்கிறார்கள். மனிதர்களை தந்தைதான் தங்க புத்தியுடையவர்களாக ஆக்குகின்றார். இந்த பழைய உலகத்தில் இன்னும் சிறிது நாட்கள் தான் இருக்கின்றன என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். கல்பத்திற்கு முன்பு போன்று நாற்று நடப்படுகிறது. நல்ல பிரஜை சாதாரண பிரஜைகளுக்கான நாற்றும் நடப்படுகிறது. இங்கேயே ராஜ்யம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது. குழந்தைகள் ஒவ்வொரு விஷயத்திலும் புத்தியை பயன்படுத்த வேண்டும். முரளி கேட்டும் கேட்காதது போன்று இருந்துவிடக்கூடாது. இங்கு அமர்ந்து இருந்தாலும் புத்தி வெளியில் சென்று விடுகிறது. சிலர் நேரடியாக முரளி கேட்டதும் மிகவும் மகிழ்ச்சியடைந்து விடுபவர்களாக இருக்கிறார்கள். முரளிக்காக ஓடோடி வருகிறார்கள். பகவான் கற்பிக்கிறார் என்றால் இப்படிப்பட்ட படிப்பை விடவே கூடாது. டேப்பில் மிக சரியாக பதியப்படுகிறது. அதை கேட்க வேண்டும். செல்வந்தர்கள் வாங்குகின்றனர் என்றால் ஏழைகள் கேட்பார்கள். எவ்வளவு பேருக்கு நன்மை ஏற்பட்டுவிடும். ஏழை குழந்தைகளும் தங்களது பாக்கியத்தை மிக உயர்ந்ததாக ஆக்கிக் கொள்ள முடியும். பாபா குழந்தைகளுக்காக கட்டிடங்களை கட்டுகிறார். ஏழைகள் 2 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்பி வைக்கின்றனர். பாபா ஒரு செங்கல் வாங்கி வைத்துவிடுங்கள், 1 ரூபாயை யக்ஞத்திற்கு பயன்படுத்துங்கள். பிறகு யாராவது உண்டியலை நிறைப்பவர்களாகவும் இருப்பார்கள் அல்லவா. மனிதர்கள் மருத்துவமனை கட்டுகின்றனர். எவ்வளவு செலவாகிறது? செல்வந்தர்கள் அரசாங்கத்திற்கு அதிகமாக உதவியை செய்கிறார்கள். அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்பகால சுகம். இங்கு நீங்கள் என்ன செய்தாலும் 21 பிறவிகளுக்கு கிடைக்கிறது. பாபா அனைத்தையும் கொடுத்தார். உலகிற்கு எஜமானராக முதல் நம்பராக ஆனார் என்பதை பார்க்கிறீர்கள். 21 பிறவிகளுக்கான இப்படிப்பட்ட வியாபாரம் யாராவது செய்யாமல் இருப்பார்களா? அதனால்தான் சிவபாபாவை கள்ளம் கபடமற்றவர் என்று கூறுகிறார்கள். இது இப்போதைய விஷயமாகும். எவ்வளவு கள்ளம் கபடமற்றவராக இருக்கிறார்? என்ன செய்ய வேண்டுமோ செய்து விடுங்கள் என்று கூறுகிறார். ஏழை குழந்தைகள் பலர் இருக்கின்றனர். தையல் வேலை செய்து வயிற்றை நிறைத்துக் கொள்கின்றனர். இவர்கள் மிக உயர்ந்த பதவியை அடையக்கூடியவர்கள் என்பதை பாபா அறிவார். சுதாமாவிற்கான உதாரணம் இருக்கிறது அல்லவா. பிடி அரிசி அவளுக்கு கைமாறாக 21 பிறவிகளுக்கு மாளிகை கிடைத்தது. நீங்கள் இந்த விஷயத்தை வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் புரிந்திருக்கிறீர்கள். நான் கள்ளம் கபடமற்றவன் அல்லவா என்று தந்தை கூறுகிறார். இந்த தாதா கள்ளம் கபடமற்றவர் கிடையாது. சிவபாபா கள்ளம் கபடமற்றவர் என்று இவரும் கூறுகிறார். அதனால்தான் அவர் வியாபாரி, ரத்தின வியாபாரி, மந்திரவாதி என்றழைக்கப்படுகிறார். நீங்கள் உலகிற்கு எஜமானர்களாக ஆகிறீர்கள். இங்கு பாரதம் ஏழையாக இருக்கிறது. பிரஜைகள் செல்வந்தர்களாக இருக்கின்றனர். அரசாங்கம் ஏழையாக இருக்கிறது. பாரதம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது, சொர்க்கமாக இருந்தது என்பதை நீங்கள் இப்போது புரிந்திருக்கிறீர்கள். அதற்கான அடையாளங்களும் உள்ளன. சோமநாதர் ஆலயம் தங்க வைர நகைகளினால் எவ்வளவு அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அவைகளை ஒட்டகங்களில் நிறைத்துக் கொண்டு எடுத்துச் சென்றனர். இந்த உலகம் இப்பொழுது அவசியம் மாற வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அதற்காகவே நீங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறீர்கள். யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள். மாயையின் எதிர்ப்பு அதிகம் ஏற்படுகிறது. நீங்கள் ஈஸ்வரனின் சீடர்கள், மற்ற அனைவரும் ராவணனுடைய சீடர்கள். நீங்கள் சிவபாபாவின் உடையவர்கள். சிவபாபா உங்களுக்கு ஆஸ்தி கொடுக்கிறார். தந்தையை தவிர வேறு எந்த விஷயமும் புத்தியில் வரக்கூடாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, உள்நோக்கு முகமுடையவர்களாகி தனக்குள் உரையாடி கொள்ள வேண்டும். நான் தேவதையாக ஆகப் போகிறேன், ஆகையால் எனது செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? எந்த அசுத்த உணவுகளையும் சாப்பிடவில்லைதானே? 2, தனது எதிர்காலத்தை 21 பிறவிகளுக்காக உயர்வானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் குசேலரை போன்று என்னவெல்லாம் இருக்கிறதோ கள்ளம் கவடமற்ற தந்தையிடம் கொடுத்து விடுங்கள். படிப்பிற்காக எந்த சாக்கு போக்கும் கூறக்கூடாது. வரதானம் ஆதி மற்றும் அனாதி சொரூபத்தின் நினைவு மூலமாக உண்மையான சுயதர்மத்தை கடைபிடித்து நடக்கக்கூடிய தூய்மையானவர் மற்றும் யோகி ஆவீர்களாக விளக்கம். பிராமணர்களின் உண்மையான சுயதர்மம் தூய்மை. தூய்மையற்ற நிலை என்பது பரதர்மம். எந்த தூய்மையை கடைபிடிப்பதை மனிதர்கள் கடினம் என்று கருதுகிறார்களோ அது குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் சுலபமானது. ஏனென்றால் நம்முடைய உண்மையான ஆத்மஸ்வரூபம் எப்பொழுதும் தூய்மை என்ற நினைவு உங்களிடம் உள்ளது. அனாதி சொரூபம் தூய்மை சொரூபம் ஆகும். மேலும் ஆதி சொரூபம் தூய்மையான தேவதை. இப்பொழுது கடைசி பிறவி கூட தூய்மையான பிராமண வாழ்க்கை. எனவே தூய்மைதான் பிராமண வாழ்க்கையின் தனித்தன்மை. யார் தூய்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் யோகி ஆவார்கள். ஸ்லோகன் சகஜ யோகி என்று கூறி கவனக்குறைவை எடுத்து வராதீர்கள். சக்தி ரூபம் ஆகுங்கள். அவ்வியக்த சமிஞ்சை ஆன்மீக நிலையில் இருக்கும் பயிற்சி செய்யுங்கள். உள்முகமாகுங்கள். உள்நோக்கு தன்மையுடையவர் எப்பொழுதும் சுகமாக இருப்பார்கள். எந்த ஒரு வெளியில் இருக்கும் கவர்ச்சிகள் அவர்களை கவர்ச்சிக்க இயலாது. ஒரு பொழுதும் மனதின் வழிகளோ அந்நிய வழிகளோ கவர முடியாது. உள்முகமாக இருந்து எப்பொழுதும் சுகமாக இருப்பவர்கள் சுகமளிக்கும் வள்ளலின் குழந்தைகள். மாஸ்டர் சுகமளிக்கும் வள்ளலாக இருப்பார்கள். வெளிமுக தன்மையிலிருந்து விடுபட்டு இருப்பார்கள். ஓம் சாந்தி.